நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இயேசுவோடு இணைந்து விசுவாசத்தோடு இணைந்து பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்தா தேவனுக்கு பிரியமா நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும்னா மிகவும் அவசியமானது, மிகவும் அடித்தளமானது வந்து கிறிஸ்துக்குள்ள நம்ம யாரு, கிறிஸ்துக்குள்ள நமக்கு எப்பேற்பட்ட பொக்கிஷங்கள் இருக்கிறது என்றத அறிய வேண்டியது அவசியம். நான் பாருங்களேன், நீங்களும் நானும் வேதம் போட்டிருக்கிறபடி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா, அதை வெற்றிகரமா வாழணும்னா ரொம்ப அவசியமானது, ரொம்ப அடித்தள பேசிக்கானது கிறிஸ்துக்குள்ள நான் யார், கிறிஸ்துக்குள்ள எனக்கு என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்ற அதனோட வெளிச்சத்துல தான், அதனோட அறிவுல தான், அதனோட உணர்வுல தான் என்னால் நல்லா வாழ முடியும். அது இல்லைனா என்னால் வாழவே முடியாது. அதை உங்க மனதுக்கு கொண்டு வரும்படிக்கு ஒரு 3-4 வருஷங்களாகவே கம்யூனியன் சர்வீஸ்ல அப்படிப்பட்ட பாடங்களை எடுத்து வரோம். பல சீரீஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். இயேசு சிலுவையில் நமக்காக வாங்கின எண்ணி முடியாத ஆசீர்வாதங்கள் அப்படின்னு ஒரு சீரீஸை படிச்சிருக்கோம். புதிய ஏற்பாடு உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு பார்த்துருக்குறோம். கடந்த வருஷமும் கிறிஸ்துக்குள் என்னுடைய அடையாளம், ஒரு விசுவாசியுடைய அடையாளம் கிறிஸ்துக்குள், இது எல்லாமே நம்ம வந்து கிறிஸ்துக்குள் நம் யார், நமக்குள்ள என்ன இருக்குன்னு படிச்சு கொடுக்குற பாடங்கள். இதை வந்து நம்ம ஒருவதோட படித்தது மாத்திரம் இல்லை, உங்கள் யோசனைக்கு ஒரு ஃபுட் ஃபார் தாட்ன்ற மாதிரி ஒரு காரியத்தை எடுத்து சொல்லும் போது அதை வெறும் அதை படித்து அதை நம்பி அதை ஞாபகத்தில் வச்சு அது வெளிச்சத்தில் வாழ நம்ம பார்க்கணும். ரொம்ப சேட் என்னன்னா நம்ம அதை கேட்டுட்டு மறக்கிறது தான், மறந்து போகிறது இல்லைங்களா, அதான் நமக்கு இருக்கிற பெரிய ஒரு ஒரு வியாதின்னு கூட சொல்லலாம், ஒரு பெரிய வீக்னஸ், அதான் பெரிய பிரச்சனை. அதை உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு அந்த மறதியில் இப்போ நம்ம கேட்ட சர்மன்ஸ் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் லோட் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை சீக்கிரம் லோட் பண்ணி நான் சொல்லுவேன். இந்த கம்யூனியனுக்கு வரும்போது ஆகுது, கம்யூனியனுக்கு வரும்போது நம்ம ஆயத்தம் இல்லாமல் வர்றது வந்து ஒரு நன்றி கெட்டத்தனம் மாத்திரம் இல்லை, ஒரு ஆபத்து கூட இல்லைங்களா. அதுக்கு ஆயத்த இருதயத்தோடு வருவதற்கு அந்த எதில் அந்த படித்த காரியங்களை ஏதாவது ஒரு செய்தியாவது கேட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும் இல்லைங்களா. ஒரு இது ஆயத்த இருதயத்தோடு வரலாம். அதனால் வெப்சைட்டில் அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம். இது ஏன்னா இந்த பழையற்பாடில் கடந்து போகும் திருநாள் பஸ்கா அன்னப்படிக்கூடிய பண்டிகையும், அதையே எடுத்து புதிய ஏற்பாடில் கர்த்தருடைய பந்தியின் ஆண்டவர் அமைச்ச அதோட ஒரு அடிப்படை நோக்கம், பிரதான நோக்கம் என்ன, லாட்சப்பருடைய பிரதான நோக்கம் என்ன, எதுக்காக அது ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு, நினைவு கூறணும் இல்லைங்களா. இன்னும் பார்க்க வேண்டியது விசுவாச அறிக்கை பர்பச்சுவல் ரிமெம்பரன்ஸ், அதான் முதல் நோக்கமே, அது எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன் கடந்து போகும் திருநாளை ஏற்படுத்தினாரு, ஏன்னா இஸ்ரவேலுங்க வந்து ஆண்டவர்னால சுற்றிக்கப்பட்டு பயங்கரமாக அழிந்தது காரணம், சங்கீதம் 106:7 நமக்கு இப்படி சொல்லுகிறது, 106:7 106:7 பார்த்தீங்கன்னா, எங்கள் பிதாக்களோடு கூட நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்தோம், ஆகாயம் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் மாதிரியே தான் நாங்களும் வாழ்ந்து அக்கிரமம் செய்து உமக்கு விரோதமாக எதிர்த்து ஒரு தவறான வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டோம். அவர் அறிக்கை செய்கிறார், ஏன் அப்படி நாங்கள் வாழ்ந்தோம், இவ்வளோ ஆண்டவர் எங்களுக்கு செஞ்சிருந்த போதும் ஏன் அவருக்கு அவங்க அப்படி வாழ்ந்தாங்க நாங்களும் அப்படி வாழ்கிறோம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும், இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா தே கேவ் நோ தாட், அதை சிந்தியாமலும் அதை பத்தி ஆழமா யோசிக்காமலும், அடுத்து தொடர்ந்து பாருங்களேன், உம்முடைய கிருபைகளின் திரட்சியை, அப்படின்னா என்ன, எவ்வளவு கிருபை, எவ்வளவு ஆழமா ஆண்டவர் என்ன ஆசீர்வாத திரட்சியை என்ன பண்ணாங்களா, நினையாமல் போனதுனால தான் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கடல் முன்னாடி பின்னாடி எகிப்து வருது, ஆபத்து வருது, தப்பிக்கவே வழி இல்லைன்னும் போது அந்த டைம்ல என்ன பண்ணாங்களாம், கலகம் பண்ணினார்கள், ரிபல், கடவுளுக்கு விரோதமா ரிபல், அப்படி பண்ணினாங்க. அந்த சூழ்நிலையில் ரிபல் பண்ணாங்க. ஏன்னா நினையாமல் போனார்கள். உன்னுடைய திரட்சியை, அதிசயங்களை, எவ்வளோ இறக்கங்களை நினையாமல் போனதுனால தான். பாருங்களா, நம்ம வாழ்க்கையிலையும் நன்றி கட்டுத்தனம், ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம கலகம் பண்ணுறது, அவரால் சிக்ஷை வாங்குறது ஒரு காரணம். வி டோன்ட் ரிமெம்பர். அதுலேருந்து நம்மளை காப்பாற்றும்படி தான் கம்யூனியன் இருக்குது. அப்படி நமக்கு வந்துடக்கூடாது, அப்படி நம்ம நினையாமல் போயிடக்கூடாது, அப்படி நம்ம மறதியில் போய் கலகம் பண்ணி பாவத்தில் விழுந்து ஆண்டவருக்கு சிக்ஷைகளை வாங்கக்கூடாதுன்றது தான் கம்யூனியன். அதனால் ஆழமாக சிந்தித்து பார்க்கணும், மறுபடியும் நினைவு கூறணும். புதுசாக இல்லைனாலும் படித்த காரியங்கள் இருந்தாலும் அது மனதுக்கு முன்பதாக கொண்டு வந்து நம்ம இருதயம் பூரிக்கிற அளவுக்கு, இருதயம் பாதிக்கிற அளவுக்கு அதை சிந்தித்து பார்த்து அதில் பங்கு பெறணும். அது ரொம்ப முக்கியம். கடவுளுடைய தினம் இறக்கங்களின் திரட்சியை, நல்லா இருக்கு ஒரு வார்த்தைன்னா அதுக்கு அர்த்தம் தான் திரட்சியை. ரிமெம்பர் மெனி கைண்ட்னஸஸ், த அபாண்டன்ஸ் ஆஃப் யுவர் கைண்ட்னஸ். எவ்வளோ கைண்ட்னஸ் ஒரு காமிச்சிருக்கிறார் நினச்சி பார்க்காம போயிட்டாங்க. அதனால தான் கண்டபடி ஆடி அடி வாங்கினாங்க, அழிஞ்சாங்கன்னு பார்க்குறோம். ஓகே, இன்னைக்கு நம்ம கம்யூனியனை பார்க்கும்போது இது வரைக்கும் கிறிஸ்துக்குள்ளேனுக்கு இருக்கக்கூடிய அடையாளம், அதை நம்ம தொடரணும். அதை இல்லை இப்போ தொடரலாம் நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நாலு காரியங்கள் பார்த்துருக்குறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் அதனோட தலைப்போட்டி நான் சொல்லி தொடர்கிறேன். அதை படிக்கணும்னா அது இல்லாதவங்க, கேட்காதவங்க, ஞாபகம் இன்னும் தெரியவே இல்லைங்க, இது எடுத்த மாதிரியே தெரியலன்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் போய் படிச்சுக்கலாம், வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவோம் கூடிய சீக்கிரம். இயேசு கிறிஸ்துக்குள் நான் யார்? முதலாவது இயேசு கிறிஸ்துக்குள் நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல, மிகுந்த எல்லையற்ற விலை கொடுத்து வாங்கப்பட்டவன். இந்த உலகத்திலேயே மிக மிக எக்ஸ்பென்சிவ், மிக மிக விலை உயர்ந்த ஆளு நான் தான். என்ன மாதிரி ஒரு ப்ரெஷியஸ்னஸ் கடவுளுக்கு வேற யாரும் இல்லை. அவ்வளோ பெரிய விலையை எனக்கு கொடுத்துருக்கிறார். அதான் என்னுடைய அடையாளம் கிறிஸ்துக்குள். ரெண்டாவது என்னுடைய அடையாளம் என்ன? தேவனுடைய ஆவி குடிகொண்டு இருக்கிற தேவ ஆலயம் நானே. பாருங்களேன், பழைய ஏற்பாட்டில் அந்த ஆலயத்துக்கு உயிரே விடுவாங்க. ஆலயம் விட வேற ஒன்றும் முக்கியம் கிடையாது, அந்த ஆலயம் நீங்கள் தான் அப்படின்ற நீங்களே. கிறிஸ்துவுக்குள் தனிப்பட்ட நபராக நான் அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கம், சபையாக அவருடைய சரீரமாக இருக்கிறோம், அவர் தலையாக இருக்கிறார். நமக்கு ஒன்றுன்னா அவருக்கு அறிய அது முதல்ல அவருக்கு தான் தெரியும், அதை உணர்றவர் முதல் அவர் தான். நாலாவது அடையாளம், பாவத்துக்கு நாம் மரித்தவர்களா தேவனுக்கு நாம் பிழைத்தவர்களா இருக்கிறோம். ரொம்ப அருமையாக, பாவத்தோடு நம்ம போராடும் போது நம்ம எண்ணிக்கொள்ள வேண்டிய நம்முடைய அடையாளம் என்ன? டெத் சின், அதான் நம்மளை பற்றிய உண்மை கிறிஸ்துக்குள். ஓகே, அதை இதெல்லாம் ஒரு லாஜிக்கலாக நான் கொடுக்கல, இதெல்லாம் மனதில் வச்சுக்கிற மாதிரி ஏபிசிடின்ற மாதிரி இல்லை. நம்ம சபை சூழ்நிலை, நம்ம எங்கே இருக்கிறோம், என்ன தேவை, என்ன நிலைமை, ஏன் வளர்ச்சி எங்கே இருக்குது, அதை பார்த்து தான் இந்த அடையாளங்களை நான் எடுத்து சொல்கிறேன். பாருங்களேன், அந்த சூழ்நிலையில் நம்ம படிச்சுக்கிட்டு வந்த காரியங்களுக்கு பொருத்தமாக இருந்திருக்கலாம். நம்ம அப்படித்தாங்க ஒரு மினிஸ்ட்ரியில், ஒரு எந்த நேரத்தில் எப்போ யாருக்கு என்ன பிரசங்கம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதே நமக்கு ஒரு வளர்ச்சி வேணும். எனக்கும் வேணும், பரிசுத்தாவின் ஞானம் வேணும். ஏன்னா சரீர விதத்தில் நம்ம அப்படி தான் செய்கிறோம். பாருங்களேன், உடம்பு சரியில்லைனா போய் பிரியாணி எடுத்துகிட்டு போய் கொடுப்போமா யாருக்காவது? இல்லை, உடம்பு சரியில்லை அவங்களுக்கு மருந்து கொடுக்கணும். கசப்பாக இருந்தாலும் மருந்து தான் கொடுக்கணும் இல்லைங்களா? உப்பு சப்பு இல்லைனாலும் கஞ்சி தான் கொடுக்கணும். உடம்பு சரியில்லை அவங்களுக்கு, அவங்களுக்கு போய் பிரியாணி கொடுத்துக்கிட்டு இருந்தால், இல்லை யாருக்கோ ஒரு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்குன்னா வெறும் கறியாக கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட்டு கொடுக்கவே மாட்டோம், கொலஸ்ட்ரால் கம்மியாக ஃபேட் ஃப்ரீ அந்த மாதிரி கொடுப்போம். இல்லை சுகர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா சுகர்லெஸ், சுகர் சுகர் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி. உலகத்தில் பாருங்களேன், யாருக்கு என்ன எந்த நிலைமையில் இருக்காங்க தேவையை பார்த்து கொடுக்குறோம். அதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும். நம்ம பேலன்ஸ்ட் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ்ட் டயட் இருக்கணும். வேதத்தில் வந்து பல காரியங்கள் படிப்பிக்குதலுக்கும் சீர்திருத்ததுக்கும் உற்சாகத்துக்கும் இருக்குது. அந்தந்த எந்தெந்த படிப்பிக்கணுமா, உற்சாகப்படுத்தணுமா, சீர்திருத்தணுமா, எந்த நிலையில் மக்கள் இருக்கிறாங்க அதுக்கு ஏற்றபடி கொடுக்கறது ஆவியானுடைய ஞானம் வேணும் இல்லைங்களா? சில நேரங்களில் ஒரே எஃப்ஆர் இயேசுக்கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய பொசிஷனல் ஆசீர்வாதங்களை சொல்லி 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 ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தம் ஒரு ஒரு ஹோலினஸ் இல்லாமல் அதை பற்றி வலியுறுத்தாமல் ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடலாம். இன்னொரு பக்கம் தனிப்பட்ட வாழ்க்கையை பரிசுத்தம் பரிசுத்தம் சொல்லிக்கிட்டே இயேசுக்குள்ள நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் ஒன்றுமே சொல்லாமல் போனால் அந்த பரிசுத்தத்தை வாழ்கிறதுக்கு ஊக்கம் ஆர்வம் இல்லாமல் போயிடும். ஸோ வி நீட் அ பேலன்ஸ் இல்லைங்களா? அதனால தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கிறிஸ்துக்குள்ள எனக்கு இருக்கிற அடையாளங்கள் நான் யோசித்து லாஜிக்கலாக செய்யலை, தேவைக்கு பொறுத்து நம்ம செஞ்சுட்டு வரோம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது மத்தேயு சர்மன்ஸ் நம்ம பார்த்துட்டு வரும்போது கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ரெண்டு மூணு வாரம் இல்லைங்களா. அதனால ஒரு ஒரு பிரீதர் மாதிரி ஒரு ஒரு பேலன்ஸை கொடுக்கும்படிக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற அடையாளம், அதுக்கு தொடர்பான அடையாளம், அருமையான அடையாளம் என்ன, கிறிஸ்துக்குள் என்னுடைய அடுத்த அடையாளம், the crowning blessing of adoption அப்படின்னு கிரட சூட்டக்கூடிய மகவேற்பு, மகவேற்பு என்ன கூடிய ஆசீர்வாதம், மகவேற்பு. அதாவது கிறிஸ்துக்குள் உங்களையும் என்னையும் தேவன் தன்னுடைய மகனாக மகளாக தத்தெடுத்து கொண்டிருக்கிறார். வி ஆர் த அடாப்டட் சில்ட்ரன் ஆஃப் காட், நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவ்வளவுதானா, இத சண்டே ஸ்கூல்லயே சொல்லி கொடுக்குறாங்களே, என்ன பாஸ்டர் இதை போய் பெருசானு. ஆனா நம்ம படிக்க போறது இது ஒரு பிரசங்கம் மாத்திரம் இல்ல, இதை பத்தி ஒரு சீரீஸ் கூட நாலஞ்சு கூட நான் எடுக்கலாம். இதெல்லாம் படிச்ச உடனே நமக்கு தெரியும், இதை பற்றி கொஞ்சம் கூட ஐடியா இல்லாமல் இருந்திருக்கிறோமே, எவ்வளவு பொதுவான என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமேன்ற உணர்வு நமக்கு ஏற்படும். அதனால இதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இதனோட முக்கியத்துவத்தை இன்னைக்கு சொல்லி முடிக்கிறதுக்கே எனக்கு இன்னைக்கு சரியா போகும். இது வந்து ஒரு பாட்டில் வருது, மகாழ்ந்த கடலான சிநேகம் வெளிப்படுது, பிதாவின் அன்புல என்ன பிள்ளைன்னு பார்க்கும்போது எனக்கு அப்படியே திடீர்னு ஒரு கடல் மாதிரி ஒரு அன்பு எனக்கு முன்னாடி திறக்குதே அப்படின்ற ஒரு அருமையான ஒரு சத்தியம். இந்த நேரத்தில் இதான் நமக்கு சரியா இருக்கும். ஏன்னா மத்தேயு 18:18 தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மேல எவ்வளோ அவருடைய பாதுகாப்புல அக்கறையா இருக்கிறாரு, ஏன் அவர் அவ்வளோ அக்கறையா இருக்கிறாரு அப்படின்லாம் நமக்கு இதை உணர்றதுக்கு நமக்கு உதவி செய்யும். அருமையான பிளஸ்ஸிங் இது. ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இன்னைக்கு கொடுக்க முடியும், இதை தொடர்ந்து ஒரு சீரீஸா கம்யூனியன் ப்ரிப்பரேஷனாகவே படிக்கலாம்னு யோசிச்சிருக்கோம். ஓகே, இதனோட லான்ச்சிங்காக இதனோட முதல் வசனம் 1 யோவான் 3:1 படிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனோ அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல் தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அடாப்ஷன், தேவனுடைய பிள்ளைகளாக மக வேட்பாக நம்ம தத்தெடுத்து கொள்ளப்படுறது வந்து ரட்சிப்பிலேயே உச்சகட்ட ஆசீர்வாதம், the cream blessing, the crowning blessing of salvation. நம்முடைய விசுவாச அறிக்கை அதுக்குனே ஒரு நாள் லைன் தான், அந்த சாப்டரு அதுக்குனே ஒரு சாப்டர், 12th சாப்டர் அதுக்குனே ஒரு சாப்டர் கொடுத்து வேற நாள் லைன் தானே, வேற எதுலயோ சேர்த்துருக்கலாமே. நோ, அது தனி பிளஸ்ஸிங், உச்சகட்ட பிளஸ்ஸிங். நாள் லைன் தான் அதுக்குனே ஒரு சாப்டர் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவன் என்ன அடாப்ஷன்னா, தேவன் வந்து கிறிஸ்து நம் சார்பில் செய்த பணியின் அடிப்படையில் உங்களையும் என்னையும் தன்னுடைய மகனாக மகளாக தத்தெடுத்து கொண்டு அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய சாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். இது வந்து தேவனுடைய சுத்த கிருபையின் செயல். அதை பத்தி யோவான் இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. அதை ஆழமா சிந்திச்சு பார்த்த யோவான் ஒரு ஆவிக்குரிய களியாட்டம் பண்ணுவாங்க, ஒரு ஆவிக்குரிய பரவசம் பாருங்களேன். அவர் எப்படி சொல்றாரு, பிதா நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். கொஞ்சம் பின்னாடி நின்று பிஹோல்ட், கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அன்பு பிதாக்குடைய இருதயத்துல நம்மேல் இருந்திருந்தா, எந்த அளவுக்கு அன்பு இருந்திருந்தா, என்ன நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்படும்படிக்கு அந்த அளவுக்கு நம் மேல் அன்பு வச்சிருக்கிறார். நாம் இதை படிச்சு இந்த சீரீஸை படிக்கும் போது வெறும் இதை புரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லை, யோவானுக்கு ஏற்பட்ட இதே ஆச்சரியம், இதே அதிசயம், இதே பரவசம் நமக்கும் ஏற்படலை. எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு. ஸ்பர்ஜன் அதை பற்றி சொல்லும் போது, த அடாப்ஷன் வந்து கடவுளுடைய செயல், இயற்கையாக கோபாக்கினேன் பிள்ளைகளாக ஆதாமில் வீழ்ச்சி அடைந்து அழிந்து போன ஆதாமின் குடும்பத்தில் பிறந்த, எந்த தங்கள் எந்த காரணமும் இல்லாமல் இருக்கிற மக்கள், தேவன் தன்னுடைய சுத்த கிருபையில் பிசாசின் குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தில் பிள்ளைகளாக மகள்களாக மகன்களாக ஸ்தானத்தை கொடுத்து, அவருடைய மகன்களுடைய ஸ்லாக்கியங்களையும் அவருடைய நாமத்தையும் எல்லா நோக்கங்களையும் பயன்படுத்தி கொள்ள அவர் கொடுக்குற ஒரு பிளஸ்ஸிங், அது சுத்த கிருபை. யாருமே என்னை தத்து எடுத்துக்கணும்னு அவங்க உரிமை கொண்டாட முடியாது. யாராவது சொல்ல முடியுமா என்னதான் தத்து எடுக்கணும்னு? தத்து எடுக்கிறது வந்து அது ஒரு சுத்த கிருபை, அது செய்கிற ஒரு ஃபோர்ஸ், அவர் எதை வச்சு செய்கிறாரோன்றது. அதுக்கு யாருமே உரிமை கொண்டாட முடியாது. யோசிச்சு பாருங்க, இறையாண்மை உள்ள தனியல் உள்ள தேவன், அவருக்கு எந்த அவசியம் இருக்கா தத்து எடுத்துக்கொள்ளணும்னு? என் பிள்ளைங்க இல்லையா, பிள்ளையிலேயே புள்ள, ஒன்லி பிகாட்டன் சன், நித்திய நித்தியமாக பரிபூர்ண ஆனந்தத்தோடு இருந்த அந்த பிள்ளையை வைத்து கொண்டிருந்தவர், அவர்கள் எந்த அவசியமும் இல்லாதிருந்த போதும், தத்தெடுத்துக்க வேண்டிய தன் பிள்ளைகள் எந்த அவசியம் இல்லாத போதும் அவர் தத்தெடுத்துக்கிட்டார். ஏன்? இது அவருடைய கிருபை, கிருபை தான். அதை நினைச்சு பார்த்து, நம்ம யாரு, ஆதாமில் நம்முடைய சீர்கெட்ட நிலைமை என்ன, அதனோட ஆழம் என்னன்னு நம்ம உணர்ந்தோம்னா, தேவனுடைய புத்திரர்களாலேயே உயர்ந்த தன்மை எவ்வளோன்னு உணர்ந்தோம்னா, இதனோட ஆழம் அதனோட உயரத்தை உணரும் போது நமக்கும் யோவான் மாதிரி அந்த பரவசம் ஏற்படும். எவ்வளோ அன்பு, எவ்வளோ அன்பு பாராட்டியிருக்கா. அதை தான் இந்த சீரீஸில் நம்ம பண்ண பார்க்க போகிறோம். ஆண்டவர் ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்யணும். இன்றைக்கி ஒரு முகவரி தான், கம்யூனியன் நம்ம ரொம்ப சொல்ல முடியாது இல்லையா, ஒரு முகவரி. கம்யூனியனுக்கு நம்ம இருதயத்தை ஆயத்தம் பண்ணும்படி ஒரு ஃபோக்கஸில் இதை நம்ம படிப்போம். முதலாவது, மீட்பின் முழு வரலாறுல மகவேற்புன்ற சத்தியம் எவ்வளோ முக்கியம், மீட்பின் முழு வரலாறுல மகவேற்புன்ற சத்தியம் எவ்வளோ முக்கியம். மீட்பு நம்ம போது நம்ம எப்போ பாரு ஏதாவது ஒரு காரியத்தை தான் பார்க்கறது இல்லைங்களா, அது நல்லது தான், ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம். ஆனால் முழு படத்தை சில நேரங்களில் பார்த்து படிச்சுக்கணும், சில நேரங்களில் கேமராவில் வந்து க்ளோஸ்அப் எடுக்கிறோம், க்ளோஸ்அப் எடுக்கிறோம், இன்னும் சில நேரங்களில் வந்து வைட் ஆங்கிள் வியூ அப்படின்னு வரும் இல்லைங்களா. உள்ளே நம்ம பார்க்குற கண்குள்ளா காட்சி, ஏதாவது ட்ரிப்புக்கு ஏதாவது போனோன்னா மலை சுற்றி இதெல்லாம் ஒரு வைட் ஆங்கிள் வியூ. அதே மாதிரி மீட்புக்கு ஒரு வைட் ஆங்கிள் வியூ உங்களுக்கு காட்டுற மாதிரி இந்த நேரத்தில் காட்ட போகிறேன். அது மீட்பின் முழு வரலாறு, அது எங்கே ஆரம்பிச்சிச்சு, கடந்த நித்தியத்தில் ஆரம்பித்து வரப்போகிற நித்தியத்தில் முடிய போகுது, அதான் மீட்பின் முழு வரலாறு. அதில் மகவேற்புன்ற சத்தியம் எவ்வளோ முக்கியம். அந்த மீட்பின் முழு வரலாற்றிலையும் மூணு பேருடைய பணி இல்லைங்களா, பிதாவாகிய தேவன், குமாரன் பரிசுத்தாவி, இவங்க மூணு பேருடைய பணி இருக்கு அந்த மீட்பின் வரலாறுல. பிதா மீட்பை திட்டம் பண்ணினார், குமாரன் மீட்பை அடைந்தார் இல்லைங்களா. ரிடம்ஷன் பிளான், பர்பஸ், ரிடம்ஷன் அக்கம்ப்ளிஷ், ரிடம்ஷன் அப்ளைடுன்னுவாங்க இல்லைங்களா. பிதாவானவர் மீட்பை திட்டம் பண்ணினார், குமாரன் மீட்பை நிறைவேற்றி முடித்தார், பரிசுத்தாவியானவர் மீட்பை செயல்படுத்துகிறார், அப்ளை பண்ணுறார் இல்லைங்களா, அது பயன்பாடு கொண்டு வரார். திட்டம், நிறைவேறுதல், பயன்பாடு, இது மூணு பரிசுத்தா குமாரன் பரிசுத்தாவி இருந்து செய்கிற அருமையான பணி. இந்த மூணு காரியத்திலையும் அவங்களுடைய நோக்கம் என்ன, எதுக்காக இது செய்கிறாங்க பாருங்களேன். முதலாவது எபேசியர் 1:3, இது வந்து ஒரு ஸ்டடி மாதிரி, அப்படியே நம்ம தூங்கிட்டே இருந்தால் நமக்கு தெரியாது, பைபிளை திறந்து அங்கங்கே வசனங்களை பார்த்து யோசிச்சா தான் இதை புரிஞ்சுக்க முடியும். ஓகே, எபேசியர் 1, பவுல் வந்து நன்றியில் பெருகி போய் ஆண்டவர் நித்தியத்தில் செஞ்ச ஒரு காரியத்துக்கு அவர் துதிக்கிறார். நித்தியத்தில் செஞ்ச காரியம் என்ன, பிதாவாகிய தேவன் அவர் நம்மளை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். 4வது வசனம் படிங்களா, 4:5,
தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் நாம் அவருக்கு தந்தவர்கள் தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள திட்டத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்புறுத்திருக்கிறார்.
இந்த வைட் ஆங்கிள் வியூல லெப்ட் சைடு உச்சத்துக்கு போனீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் போனீங்கன்னா, நம்ம பறக்கிறதுக்கு முன்பதாக, இயேசு வருவதற்கு முன்பதாக, உலகம் தோற்றத்திற்கு முன்பதாக, நித்தியத்தில் உலகம் தோற்றுவதற்கு முன்பதாக இல்லைங்களா, உலக தோற்றுவதற்கு முன்பதாக பிதா என்ன பண்ணாரா, ஒரு திட்டம் பண்ணாரா. அந்த திட்டத்துல நம்மளை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்திற்கு முன்பதாக நாம் குற்றமற்றவர்களாக பரிசுத்தராக முன்பதாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அப்படி ஏன் தெரிந்து கொண்டார்? 5வது வசனம், ஹி பிரிடெஸ்டைன்ட் அஸ் டு அடாப்ஷன். பிரியமானவர்களுக்கு தமக்கு முன்பதாக தந்தரலின தம்முடைய கிருபையின் மகிமை. ஓகே, 6வது வசனம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்தார். இப்ரிடிஸ்டைன், ஆண்டவர் முன்குறித்தாராம். என்ன முன்குறித்தார்? அவர் மீட்பின் திட்டத்தை பண்ணும்போது அவருடைய திட்டத்தின் நோக்கம் என்ன? சில பேர் தெரிந்து கொண்டாராம், அவங்களை பரிசுத்தம் பண்ணணும்னு தெரிந்து கொண்டாராம். அந்த பரிசுத்தம் பண்ணி குற்றமற்றவர்களை அவருக்கு முன்பதாக பண்ணி என்ன செய்யணும்னு முன்குறித்தாராம், அவர்களை சுவீகார புத்திரர்களாக ஏற்படுத்தணும்னு திட்டம் பண்ணார். பாருங்களேன், இந்த மீட்பின் திட்டத்திலேயே, மீட்பின் திட்டத்தினுடைய நோக்கமே என்ன? சுவீகார புத்திரர்களாக தெரிந்து கொண்டார். இப்படி டிஸ்டைன் டு பி அடாப்டட் அஸ் எ சன். அவருடைய முழு மீட்பின் திட்டத்தில் சுவீகார புத்திரர் எந்த அளவுக்கு முக்கியங்க, அடாப்ஷன் எந்த அளவுக்கு, அதுதாங்க நோக்கமே, அதுதாங்க போக்கஸு. பாருங்களேன், அது மையமான ஒரு நோக்கமாக பார்க்குறோமா? மீட்பின் திட்டத்தில், மீட்பின் திட்டத்தில் பிதா வந்து அவருடைய கிருபையில் எதுக்காக அதை செஞ்சாராம், ஏன் அவங்களை அடாப்ட் பண்ணணும்? 5வது வசனத்தில், தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. இதை பார்க்குறவங்க, இப்படிப்பட்ட தேவன் இப்படிப்பட்ட பிள்ளைகளை இப்படி சுவீகார புத்திரராக தெரிந்து கொண்டார்னு பார்க்குறவங்க, அவருடைய கிருபை எவ்வளவு பெருசு, அதனோட ஐஸ்வர்யம் எவ்வளவு பெருக்குன்னு அனார்ந்து நித்தியமெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படும்படிக்கு. எப்படி யோவான் அந்த வசனத்தில் இதோ எவ்வளவு பெரிய அன்பை பாராட்டினார் பாருங்கள் அப்படின்னு, பிஹோல்ட் அப்படின்ற அளவுக்கு அதை பார்க்கணும். அவருடைய கிருபையின் புகழ்ச்சிக்காக அதை பார்க்கும்போது, அவருடைய அடாப்ஷனை பார்க்கும்போது அப்படி ஆச்சரியப்படணுமா? அது அதிசயமானது. எந்த, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இவர் அடாப்ட் பண்ண வேண்டியதுக்கு எந்த விதமான தேவையோ அவசியமோ அவருக்கு இல்லை. செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் காட், தன் இயல்புள்ள தேவன், செல்ஃப் சஃபிஷியன்ட் காட், போதுமான தேவன், இறையாண்மை உள்ள தேவன், அவரையும் அடாப்ட் பண்ணணும். அவருக்கு தேவையே இல்லாத போது அவருடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக, அவர் எவ்வளோ கிருபையின் எல்லை அற்றவர் என்றது எதன் மூலமாக காட்டுவதற்கு? அந்த பிள்ளைகளை அடாப்ட் பண்ணுறதுனால. எப்படிப்பட்ட பிள்ளைகளை அடாப்ட் பண்ணுறாங்க பாருங்களேன். யாராவது ஒரு ராஜா அடாப்ட் பண்ணுறாருன்னா, அந்த புள்ளை எப்படிப்பட்ட புள்ளை இல்லைங்களா, அந்த வம்சம் எப்படி, அதெல்லாம் பார்த்து தானே அடாப்ட் பண்ணுவாங்க. யார் அடாப்ட் பண்ணாலும், யாராவது ஒரு லெப்ரஸி பேஷண்ட்டுடைய பிள்ளையை அடாப்ட் பண்ணுவாங்களா, இல்லை ஒரு ஏஜ் பேஷண்ட்டுடைய பிள்ளையை அடாப்ட் பண்ணுவாங்களா? இல்லை அதெல்லாம் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா. வி வில் நாட் டூ தட். இல்லை அந்த பிள்ளைய பார்க்கும்போது, அடாப்ட் பண்ணும்போதும் அந்த பிள்ளைக்கு ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி குணங்கள் இருக்கணும் இல்லைங்களா, ஏதாவது வின்சமாக நமக்கு பிடிச்ச மாதிரி அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் இவர் அடாப்ட் பண்ணும்போது எப்படி, என்ன மாதிரி பிள்ளைகளை அடாப்ட் பண்ணார்? பயங்கரமான குஷ்டரோகம் பிடிச்சி, பயங்கரமான வியாதி பிடிச்சி, ஏட்ஸ் வியாதி பிடிச்சி, பாவத்தில் சீர்கெட்டு போன பிள்ளைகள். அது அவங்க பார்க்கறதுக்கு பரிதாபமா இல்லை, அவருக்கு முன்பதாக அவரையே அழிக்கணும்னு அருவறுப்பான நிலையில், தனக்கு விரோதமாக கலகம் பண்ணிட்டு இருக்கிற நிலையில, அவங்கள எந்த காரியமும் அவர் பிடிக்கிற மாதிரி இல்லை, அருவறுப்பான நிலையில் இருக்கிற பிள்ளைகளை போய், சபிக்கப்பட்ட அருவறுப்பான, தனக்கு கலகம் பண்ற, தன்னுடைய மாட்சிமையை சவால் கேட்கிற, அவர் மனம் திரும்புதல் கொடுத்தா தான் இவங்களுக்கு மன கலக்கம் வரும், அவர் இவங்களுக்கு ஏதாவது செஞ்சாதான், இல்லைன்னா கொஞ்சம் கூட பிடிக்க விரும்பத்தகாத பிள்ளைகள், அவங்கள இவரு தத்தெடுத்து கொண்டார். இதை பார்க்குறோமா? மீட்புல, மீட்பின் திட்டத்திலேயே, மீட்பின் திட்டத்தின் நோக்கமே அவர்களை புத்திரர்களாக, சுவீகார புத்திரர்களாக அவர்களை ஏற்றுக்கொள்ளணும். அதான் அவருடைய திட்டத்தில் இருந்துச்சு. அடுத்ததாக, மீட்பின் நிறைவேறுதல், ரிடெம்ஷன் அக்கம்ப்ளிஷ், குமாரனுடைய பணி. பரிசுத்த பிதா திட்டம் பண்ணிட்டாரு, இப்போ பரிசுத்தாவினுடைய இது, குமாரனுடைய வேலை என்ன? அவர் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்? ஏன் முழுமையான மானிடத்தை கொண்டு முழுமையான தெய்வீகத்தை கொண்டு ஏன் பிறந்து ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை வாழ்ந்து சொல்லி முடியாத ஊழியங்களை செய்து நம்மளால கற்பனை பண்ண முடியாத பாடுகளை அனுபவிச்சு மறித்து உயிர்த்தெழுந்து பிதாவு வலது பாசத்து ஏறி போனதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பின் பணி, அடைந்த பணி. அது ஏன் அவர் செஞ்சாரு? கலாத்தியர் 4:4 வசனம்.
நாம் புத்திர சுவிகாரத்தை உடையும்படி, புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீலிங்கத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார்.
5 வசனம் பாருங்களேன். காலம் நிறைவேறின போது பவுல் வந்து இந்த கலாத்தியருக்கு வந்து நியாயப்பிரமாணம்னு சொல்லும் போது இந்த கலாத்தியருக்கு யாரோ சொல்லிட்டாங்க, நீங்க விசுவாசம் செய்யணும், நீங்க மோசேவுடைய கற்பனைகள்லாம் கடைபிடிக்கணும், அப்பதான் ரட்சிக்கப்பட முடியும்னு. இவர் நியாயப்பிரமாணம்னு யூஸ் பண்ணும்போது அதையும் உட்பட்டு யூஸ் பண்றார். அவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்துக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சார், அதையெல்லாம் நிறைவேற்றி முடிச்சார், அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு வரும்போது 5 வசனத்துல என்ன சொல்றாரு? காலம் தேவன் நித்தியத்துல திட்டம் பண்ணாருப்பா, தெரிந்து கொண்டு பரிசுத்தம் ஆக்கணும், சில பேர் தத்தெடுத்துக்கணும், தெரிந்து கொண்டாரு. அந்த தேவன் காலம் நிறைவேறின போது ஏற்ற காலத்தில் தன் குமாரனை அனுப்பினார். பாருங்களேன், ஹி சென்ட் ஹிஸ் சன். காலம் நிறைவேறின போது குமாரனை அனுப்பினார். எந்த நிலையில் அனுப்பினார்? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும். ரொம்ப அசாதாரணம், யாருமே ஸ்திரீயின் இடத்தில் பிறக்க மாட்டாங்க, எல்லாருமே புருஷன் ஸ்திரீயின் இடத்துல தான் பிறப்பாங்க. இவர் எப்படி பிறந்தாரு? ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவர். அசாதாரணமாக பரிசுத்தாவினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு முழுமையாக தெய்வீகமோ முழுமையாக மானிடமோ எந்த விதமான ஆதாமின் மூல பாவத்தின் பாதிப்பும் இல்லாமல் சுத்தமாக பரிசுத்தமாக பிறந்தார். ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தார். ஏன் அவர் எப்படி பிறந்தாரு? அடுத்ததாக அவர் பிறந்த நிலை என்ன? நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவருமாய் ஆகிய கீழ்பட்டவருமாய் பிறந்தார். அண்டர் த லா, ஹி வாஸ் பார்ன் அண்டர் த லா. அந்த லாங்கும் போது மோசேவுடைய கற்பனைகளையும் குறிக்குது, மோசேவுடைய சடங்குகளும் குறிக்குது. ஏன்னா அவர் பிறந்து 8 நாள்ல அவர் ஆலயத்துக்கு கூப்பிட்டு போய் பலி கொடுத்தாங்க, அவருக்கு விருத்த சேதனை செய்தாங்க, இயேசு எல்லா பண்டிகையும் கடைப்பிடித்தார், யூதர்களுடைய எல்லா முறைமைகளையும் பரிபூர்ணமாக இயேசு நிறைவேற்றினார். ஒரு கோஷர் ஜூன்னுவாங்க, எல்லாவற்றையும் அப்படி ஃபாலோ பண்ணார், ஒண்ணுமே விட்டு வைக்கல. அது மாத்திரம் இல்ல, 10 கற்பனைகளையும் மாரல்லா அவர் பூரணமாக கடைப்பிடித்தார். அவர் வாழ்ந்த அதிசயமான வாழ்க்கை நம்ம சொல்லணும். இவர் அண்டர் த லா என்ன, அதெல்லாம் இருக்கு. பர்ஃபெக்ட் லைஃப், பரிபூர்ணமான வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவுடைய அதிசயமான வாழ்க்கையை நினைச்சா நமக்கு தலை தான் சுத்தம். ஒரு தப்பும் அவர் செய்யல, இல்லைங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏதோ ஒன்று கோமா திட்டேன், அவருமே யாரையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கோமா திட்டவே முடியல, திட்டவே இல்லை. ஒரு தப்பு, இவன் த மோஷன்ஸ், பாவத்தின் ஆரம்ப செயல்களும் அவர்ல இல்லை. சிந்தனையாலோ வார்த்தையினாலோ செயலாலோ ஒரு கோபமான கசப்போ கோபமான பாவமான கோபமோ இல்லை. அவர் மிகுந்த வறுமையில பிறந்தாலும் சிறு பிள்ளையாக இன்னொரு பிள்ளைகிட்ட இருக்கிற பொம்மையை பார்த்து எனக்கு அது இருந்தா நல்லமா இருக்குமேன்னு சொல்லி பொறாம கூட அவர் பட்டது. பொருளாசி ஆயிடும் இல்லையா? அவரு தலை சாய்க்க இடம் இல்லைன்னு பிறந்து இருந்தாலும், அவர் அவ்வளோ வறுமையில் இருந்தாலும், எவ்வளோ ஐஸ்வர்யம் எவ்வளோ வசதி இருக்கிறவங்கள அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு சின்ன ஆசையும் அவருக்குள்ள வந்து 10 கற்பனை, பிறனுடைய பொருள்களை இச்சிக்காது இருப்பாயாகன்னு சொல்லி அவர் பண்ணதே இல்லை. அவருக்கு அந்த ஆசை கூட வந்ததில்லை. யோசிச்சு பாருங்களேன், நோ பாவத்தின் எந்த எண்ணமும் அவருக்கு வந்ததில்லைங்க. எப்படி? ஏன்னா தன் தகப்பன் தாய்க்குல 20-30 அவர் தகப்பன் தாய்க்கு அடங்கி வாழும் போது 1/10 கூட தகப்பன் தாயை கனம் பண்ணுவாயாக என்ற கற்பனையை 1 கூட நகராம கடைப்பிடித்து வாழ்ந்தார். எப்படிங்க வாழ முடியும்? பர்ஃபெக்ட் லைஃப், 1 பர்ஃபெக்ட் லைஃப். அவரு தாங்க, ஒரு தவறும் அவர் செய்யல, ஒரு தவறும். அந்த அந்த கற்பனையில ஏதாவது ஒரு பிள்ளை மனசுல தப்பா நினைச்சு ஒரு பாவமும் செஞ்சிருந்தாருன்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரட்சகர் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாசற்ற பலியாக அவர் மறிக்கவே முடியாது. ஒரு பாவமும் செய்யாத ஆட்டுக்குட்டி, தே இமாக்குலேட் சன் ஆஃப் காட், பாவமறியா பாவம் இல்லாத தேவகுமார். அவருடைய எண்ணங்கள்ல, அவருடைய நோக்கங்கள்ல, அவருடைய ஆட்டிடியூட்ல, ஆசையில, விருப்பத்துல, எதுலையும் நியாயப்பிரமாணத்தை நெகட்டிவா இல்ல. நியாயப்பிரமாணத்தை மீறது பாவம், ஆனா நியாயப்பிரமாண கடமைகள் இருக்கு இல்லையா, கடமைகள் நம்ம நிறைவேற்றணும். அந்த கடமைகள் பரிபூர்ணமா எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சார். சென்ஸ் ஆஃப் ஒமிஷன், நியாயப்பிரமாணத்தை மீறினா நம்ம பாவத்தை செய்யறோம். சென்ஸ் ஆஃப் கமிஷன், சென்ஸ் ஆஃப் ஒமிஷன்னா அது கடமையை தவறுமா பாவம். நியாயப்பிரமாணம் கொடுக்கிற சகல கடமையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி முடிச்சார், நிறைவேற்றி முடிச்சார். முழுமையாக எல்லாம் உள்ளடக்கியதாக நியாயப்பிரமாணத்தின் முழு ஸ்கோப் அதனால எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடிச்சார். பாருங்களேன், கொஞ்சம் கூட பர்ஃபெக்ட் லைஃப், பர்ஃபெக்ட் லைஃப். தன்னோடு இருந்த எல்லோருமே அவர் பாவம் செய்யவில்லை அப்படின்னு தான், யாருமே குற்றம் கண்டுபிடிக்க முடியல. மனுஷருங்க விடுங்க, நித்திய உடுருவி பார்க்கக்கூடிய பரிசுத்த தேவன், அவருடைய பார்வையில பரலோகமே கலங்கப்பட்டிருக்கிறதுன்ற தேவன், எவ்வளோ சுத்தம் உள்ள தேவன், அவர் பார்க்கிறாரு. அவர் பார்த்துட்டு இவர் என்ன சொல்றாரு, இவர் என் நேசகுமார், இவர் பிரியமா இருக்கு. ஐ டோன்ட் சி ஒரு படையும் அவர்ல பார்க்கல. த பர்ஃபெக்ட் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். ஏன் அப்படி அவர் வாழ்ந்தார் இந்த பாவ உலகத்துல? அவ்வளோ ஈஸியா வாழ்றது? ஒரு ஒரு அவர் உன்னால வாழ முடியுமா? ஓரவர் ஒவ்வொரு செகண்டும் உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறினாதான் நம்முடைய கடமை. அவர் ஒவ்வொரு செகண்டும் அப்படி வாழ்ந்தார். எப்படி இருக்கும் என்ன லைஃப் அது? அவ்வளோ பரிபூர்ணமா ஏன் வாழ்ந்தாரு? அவ்வளோ பரிபூர்ணம் அவருக்காக வாழல, உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய சார்பாக, உங்களுடைய சார்பாக ஒரு நீதியை போடணும் என்பதற்காக, நீதியை சம்பாதிக்கணும் என்பதற்காக. அதுவே எவ்வளோ பாடு இந்த உலகத்துல வாழ்றது. அவரை விரட்டு விரட்டுன்னு விரட்டுறாங்க, அவரை பாவம் செய்ய வைக்கணும்னு எவ்வளோ விபத்து, எவ்வளோ சத்துருக்கள். அவங்களுக்கு மத்தியில, ஓநாய்களுக்கு மத்தியில பரிசுத்தமா தன்னை கரப்படுத்திக்காம ஒரு நீதியை சம்பாரிச்சார். ஏன் அதை உங்க மேலேயோ என் மேலேயோ போட்டு பிதாக்கு முன்பதாக நீதிமான்களா நிற்பது? ஹி வாஸ் பார்ன் அண்டர் த லா, ஸ்திரீக்கு பிறந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவராய் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நீதியை சம்பாதித்து, அவருடைய நீதியினால்தான் நாம் தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களாக நிற்க முடிகிறது, நிற்க முடிகிறது. தேவனுடைய நீதி நம்மளை எந்த விதத்திலையும் ஊடுருவி நம்மளை தண்டிக்க வராதபடி நம்மளை தற்காக்கக்கூடியது இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கை நீதி. அது நமக்கு கொடுப்பதற்காக அவர் அப்படி வாழ்ந்தார். அதோடு இல்லை, அந்த நியாயப்பிரமாணத்து கீழே வேற என்னவோ செஞ்சாருன்னா ஆக்டிவ் ஒபீடியன்ஸ் ஆஃப் கிரைஸ்டன் தியாலஜின்னு சொல்லுவாங்க. அவர் ஆக்டிவா நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சாருப்பா. அது மாத்திரம் இல்லை, பாசிவ் ஒபீடியன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். நியாயப்பிரமாணத்தின் நிமித்தம் அவர் பாடுபட வேண்டியதா இருந்துச்சு. ஏன் நியாயப்பிரமாணத்துக்கு பாடுபட வேண்டியதா இருந்துச்சு? அது கலாத்தியர் 3:13 சொல்லப்படுது பாருங்களேன்.
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார்.
நம்மளை ரட்சிக்கணும்னா வெறும் நமக்காக பரிபூர்ண வாழ்க்கையை வாழ்ந்து நீதி சம்பாதிச்சா மாத்திரம் பத்தாது. நம்ம வந்து கொஞ்சம் நஞ்சமா பண்ணிருக்கோம். நம்ம வெறும் நீதி இல்லாதவர்கள் மாத்திரம் இல்ல, நியாயப்பிரமாணத்தை உடைத்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை சுமக்கிறவர்களா இருக்கிறோம். நியாயப்பிரமாண சாபம் நம்ம மேல இருக்கு. நியாயப்பிரமாணத்து சாபம் எவ்வளவு பெருசு தெரியுமா? நம்ம கன்னி சாபம், அந்த சாபம், இந்த சாபம்ன்றோம். நியாயப்பிரமாணத்தின் சாபம் தாங்க அதை விட கொடுமையான சாபம் வேற இல்லை. அதோட ஐடியா கொடுக்கும்படி உபாகமத்துல பல வார்த்தைகள். நியாயப்பிரமாணத்தின் சாபம் தற்காலிகமான வாழ்க்கை மாத்திரம் இல்ல, நம்ம நித்தியத்தையே சபிக்கக்கூடிய ஒரு சாபம். அதுல அந்த தற்காலிக உலகத்திலேயே அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை சொல்றாரு பாருங்களேன். உன் வீட்டில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வெளியில் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வேலையில் உன் பிள்ளைகள் சபிக்கப்பட்டிருக்கோம், உன்னுடைய ஆதாரம் சபிக்கப்பட்டிருக்கோம், உன்னுடைய வீடு நிலம் சபிக்கப்பட்டு நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னை குழப்பத்தினாலையும் வியாகுலத்தினாலையும் நிரப்பி மன குழப்பத்தினாலும் உன்னை நிரப்பிடுவார். அந்தகாரமும் வறுமையும் வியாதியும் அனலும் வறட்சியும் உன் வாழ்க்கையின் பங்கா இருக்கும். பட்ட பகலில் குருடன் தள்ளாடுகிறது போல் உன் வாழ்க்கை உனக்கு இருக்கும். நீ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நீ மறிக்கும் போதும் உன்னுடைய அடக்கமோ, உன்னை யாரும் அடக்கம் பண்ண முடியாமல் உன் பெணம் ரோட்ல கிடைக்கும், பறவைகள் அதை வந்து சாப்பிடுவாங்க, அதை விரட்டுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. பாருங்கப்பா இந்த மாதிரிலாம் சொல்ற சாபங்கள் இதெல்லாம் தான் கேட்டாவே பயமா இருக்குது. அதோடு இல்லை, நித்தியம் எண்ணி முடியாத சொல்லி முடியாத சாபங்கள்லாம் நியாயப்பிரமாணத்தில் அடங்கியிருக்கு. அதை நம்ம தீர்க்கவே முடியாது. அந்த சாபத்தில் நம்ம இருந்தோம். அதிலிருந்து கிறிஸ்து நம்மளை மீட்டார். He redeemed us from the curse of the law. எப்படி மீட்டார்? இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் சாபமாகி. He became a curse. அவர் சாபமானார். எப்படிங்க சாபமானார்? நம்மளுடைய சாபமான இடத்தை அவர் தன்னுடைய சப்ஸ்டிடியூஷனரி டெத் சஃபரிங்ல நமக்கு பதிலாகப்பட வேண்டிய பாடுல, நமக்கு பதிலாகப்பட வேண்டிய மரணத்துல நம்ம இடத்த அவர் எடுத்துக்கிட்டு அவர் சாபமானார். அவர் சாபமானார். He became, he made in English-ல வருது பாருங்களேன். அவர்ல எந்த சாபமும் இல்லை, அவர் எல்லாம் ஆசீர்வாதம். அவர்ல எந்த பாவமும் இல்லை. ஏன்னா குற்றமறியாத மாசற்ற ஒரு மாசு மறு இல்லாத தேவ ஆட்டுக்குட்டி. அவருக்கு மேல எந்த சாபமும் வர்றதுக்கு வழியே கிடையாது. ஆனா அவர் என்ன ஆன ஆகப்பட்டா? He was made. He was not a curse. அவர் சாபமா இல்லை, சாபமா ஆக்கப்பட்டார். ஆக்கப்பட்டார் அவசியமானதால் ஆக்கப்படல. அவர் சுய விருப்பத்தோடு உங்களுடைய என்னுடைய இடத்தை எடுத்துக்கணும், நம்மளை நியாயப்பிரமாணத்தை நம்ம மேலே வரக்கூடிய சாபத்தில் நம்மளை நீக்கணும் என்பதற்காக அவர் சாபமானார். சுயமா வாலண்டரியா நம்முடைய பிரதிநிதியாக நம்முடைய உடன்படிக்கையின் தலைவனாக நம்ம இடத்தை அவர் எடுத்துக்கிட்டார். அவர் எடுத்துக்கிட்ட நம்முடைய பாவங்கள் எல்லாமே அவர் மேல் வைக்கப்பட்டது. ஐசாயா சொல்லிங்களா, நம்முடைய அக்கிரமங்கள்லாம் கர்த்தர் அவர் மேல் சுமந்தார் இல்லைங்களா, அவர் மேல் வைத்தார். தேவனுடைய ஜனங்களுடைய சகல பாவங்களும் அவங்க மேலேருந்து எடுக்கப்பட்டு எல்லா பாவங்களும் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய ஜனங்களுடைய எண்ணிக்கை ஒரு மனுஷனாலேயும் எண்ண முடியாது. எல்லா பாஷைக்காரர்கள் எல்லா ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அவங்க மேலேருந்து எடுக்கப்பட்டு இவர் மேல் சுமத்தப்பட்டது. இட் வாஸ் இம்பியூட்டட் டு கிறைஸ்ட். கிறிஸ்து மேல் சுமத்தப்பட்டது. கிறிஸ்து அந்த நேரத்தில் சுமத்தப்படும் போது ஒரு நபர் இந்த மக்கள் சேர்ந்து எல்லா செஞ்ச அக்கிரமங்களும் அவர் செய்த மாதிரி அவரை பார்க்கப்பட்டது. அதான் மார்ட்டின் லூத்தர் ஒரு ஸ்டெப்பே முன்னாடி போய் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வாழ்ந்த பாவிகளையே மிகப்பெரிய பாவியாக கிறிஸ்துவை தேவன் எண்ணினார். வெறும் பாவங்கள் யோசிச்சு பாருங்க, கடமை தவறின பாவங்கள் மாத்திரம் இல்லை, பாவ பிரமாணத்தை மீறின சகல பாவங்கள். எவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை நேசிக்காம கடமை தவறி வாழ்ற பாவங்கள் எண்ணிக்கை எவ்வளவு பெருசு, அதுவே எவ்வளவு பெருசு. ஒவ்வொரு நாளும் நீங்க கடமை தவறுது எவ்வளவு, ஜெபம் பண்ணாம ஆண்டவரை நேசிக்காம அவர் வசன அதெல்லாம் பாவங்கள் இல்லை, கடமை தவறுது. அவர் பிரமாணத்தை அவர் வசனத்தை மீறுறதெல்லாம் பாவம் இல்லை. அந்த பாவங்கள் எல்லாத்தையும் எடுத்து நீங்க செஞ்ச தப்பு அக்கிரமம் நியாயப்பிரமாணத்தை உடைக்கிறது, எல்லா கொலைங்களும் கொலகார எண்ணங்களும் வேசித்தனமும் இச்சையும் தேவ ஜனங்கள் செஞ்ச எல்லாத்தையும் எடுத்து அவர் மேல் வைத்தார். அவர் மேல் வைத்தார். அவர் எல்லாவற்றையும் செய்த மாதிரி ஒரு நபர் எல்லாம் மிகுந்த கிரேட்ட மதம் ஆற்றுள்ள சொன்னார். தேவன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாவியாக தன்னுடைய மகனை அவர் பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா நம்ம இடத்துல அவர் எடுத்துக்கிட்டதுனால இந்த இம்பியூட்டேஷன் இந்த பாவத்தை தூக்கி அவர் மேல போடும் போது பயங்கரமான நியாயப்பிரமாணத்தின் சாபம் காத்துக்கிட்டு இருக்கு. யார் மேல அந்த தண்டனை அனுப்பலான்னு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஊடுருவி அந்த காத்துக்கிட்டு இருக்கிற நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணத்தின் நீதி வந்து அந்த பாவங்கள்லாம் இயேசு மேல சுமத்தப்பட்டதை பார்க்கும் போது என்ன பண்ணுச்சு? அந்த சாபங்கள்லாம் அவர் மேல் விழுந்து அவர் என்ன ஆனாரு? அவரே சாபமானார். யோசிச்சு பாருங்க, ஹி பிகேம் சின். இந்த பாவங்கள்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டதுனால அந்த சாபம் அவர் அந்த சாபம் எத்தனை சாபங்கள் அதனுடைய எண்ணிக்கை என்ன அளவு என்ன, அந்த சாபம் எல்லாம் அவர் மேல் திரும்பினதுனால் அவரே சாபமானார். அவரே சாபமானார். He was cursed. He was cursed. அற்புதமான பயங்கரமான வார்த்தைகள் வேதம் தான் பயன்படுத்துது. பரிசுத்த நீதி உள்ள தேவன் கிறிஸ்துவை இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாவியாக பார்த்து அவரை தண்டிக்க வேண்டிய ஒரு இதாகிடுச்சு. பாவம் அவர் மேல் வந்துச்சு, சாபம் அவர் மேல வந்துச்சு. அதனால தான் அவருக்கு அந்த பாடுகள். ஏன் அந்த பாடுகள்? நம்ம 3G அப்படின்னு கூட ஒரு வாட்டி பேர் கொடுத்த கெச்சமனே கபத்தா கொல்கொத்தா 3G கெச்சமனில் அவருக்கு இருந்த பாடுகள் என்ன சொல்லுவது? அவருக்கு இருந்த வியாகுல என்ன சொல்லி முடியாத வியாகுல, மரணத்துக்கு ஏதுவான வியாகுல அவருக்கு வந்து உடம்பு நாடி நரம்பு தாங்க முடியாம ரத்த வேர்வு அவருக்கு ஏன் வந்தது? ஏன் வந்தது? நாம் எல்லோரும் செய்த தேவ ஜனங்களுடைய பாவங்கள் ஒரு பாவத்தின் ருசி அனுபவம் டேஸ்ட் அறியாத மிகவும் பரிசுத்த மாசற்றவர் பாவத்தை மிகவும் அறிவு இருக்கிற அந்த சென்சிட்டிவ் ஆத்மா மேல போட்டா என்ன ஆகும்? அந்த ஆத்மா ஒன்னு கூட அவருக்கு தெரியாது, பாவம்ன்ற ஒரு கிளான்ஸ் கூட அவருக்கு கிடையாது. அவர் மேல எல்லா பாவத்தையும் நீங்க தான் செஞ்சீங்க, அதனோட குற்றம் அது சாபம் உங்க மேலதான் வரணும்னு அவருக்கு ரத்த வேர்வை விட கூட வேற ஏதோ உள்ளுக்குள்ள என்ன ஆச்சுன்னு நமக்கு என்ன சொல்ல முடியும்? அதனோட வெளிப்பாடாக தாங்க முடியாம ரத்த வேர்வா அவர் பாடுபட்டார். ஒரு தீமையான எண்ணம், ஒரு தீமையான இது கூட இல்லாத பரிபூர்ண மாசற்றவர் மேல இவ்வளோ சாபம் பாவம் வந்ததுனால நான் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறேன், துக்கம் கொண்டிருக்கிறேன். கபத்தாவுடைய பாடுகள், இயேசுவ சிலுவையில் அறையிலோன்னு அந்த ஜனங்கள் பிலாத்து காப்பாத்தணும்னு அவங்களுக்கு மனதில் நடந்த வேதனை என்ன சொல்றது இல்லைங்களா? அவங்க ரத்த வெறிய தீர்க்கணும்னு சொல்லி வாரனால எவ்வளோ அடிச்சு 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 ரத்த விழார அவரை ஆக்கி இதோ இந்த மனுஷனை பாருங்கள்னு அவர் காரி துப்பி முள்முடி சுமத்தி அவரை நீங்க நிக்க வைக்கிறாரு. நிக்க வச்சு அவர் அப்பவே பாதி உயிர் போயிட்ட மாதிரி கொல்கத்தால கூட்டு போய் அவர் கையில கால் ஆணி அடித்து தூக்கி அவரை நிக்க வைக்கும் போது 3 மணி நேரம் யோசிச்சு பாருங்க. கடவுளால் கைவிடப்பட்டு, ஏன்னா பாவிகளான நீங்களோ நானோ நித்தியமா கடவுளால் கைவிடப்படணும், அதற்காக அவர் கைவிடப்பட்டார். கைவிடப்பட்டு இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகள் ஆத்தும பாடுகள், அதை நம்ம சொல்லவே முடியாது. அந்த நரகாதி நரகங்களுக்கு ஒப்பான தண்டனைய அவர் அனுபவிச்சார். ஒரு மனுஷனுடைய நித்திய நரக தண்டனையே நம்மளால சிந்திக்க முடியல. உங்களுக்கு நரகத்தை பத்தி சொன்னா எவ்வளவு பயம் வருது? ஒரு மனுஷன் அவை அந்த தண்டனை ஒவ்வொரு நிமிஷமும் அந்த தண்டனை அவ்வளவு பயங்கரம். ஆனா அதை நித்தியமா அனுபவிச்சு முடிச்சாலும் அவன் நீதியை தேவனுடைய நீதியை திருப்தி பண்ண முடியாது. அதனாலதான் நித்தியமா, ஏன்னா எல்லையற்ற தேவன் நித்திய தேவனுக்கு விரோதமா செஞ்ச பாவம் நித்திய தண்டனை எல்லையற்ற தண்டனை கொடுக்கணும் அதுக்கு. அதனாலதான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது ஒரு மனுஷனுடைய தண்டனையே முடியாது, அது திருப்தி செய்ய முடியாது. இந்த தேவ ஜனங்களுடைய சகல மனிதர்களுடைய தண்டனையும் அவர் மேல போட்டப்பட்டுச்சுன்னா அதனோட அளவு என்ன இருக்கும்? யார் அதை அளக்க முடியும்? அந்த பாடுகளுடைய உச்சக்கட்டம் அளவு யார் சிந்திக்க முடியும்? யார் சிந்திக்க முடியும்? ஒரு கிரீக் லிட்டர்ஜியில தி அன்னோன் சஃபரிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், சும்மா நம்ம பேசி உளறிக்கிட்டு தான் இருக்கணும், அதை பத்தி உளறிக்கிட்டு தான் இருக்கணும். அதை யாருக்கும் அதை பத்தி தெரியாது, அதனோட அளவை யாரும் சிந்திக்க முடியாது. எவ்வளோ அளவு அதை அது அனுபவிச்சுக்கிட்டே இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க. அதனோட தாக்கத்தை முழுசா குடிச்சிட்டார். அதனோட தாக்கத்தை ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிக்க முடியாது, நித்தியமெல்லாம் அனுபவிக்கணுமே. அதை நித்தியமும் அனுபவிக்க வேண்டியதை முழுசா குடிச்சிட்டாருங்க. 3 மணி நேரத்துல குடிச்சு அதனோட உச்சகட்டமாக என் பிதாவே என் பிதாவே என்னை ஏன் கைவிட்டி, அது முழுசா குடிச்சிட்டு அந்த பாத்திரத்துல ஃபுல்லு கோபாக்கின தன் உடம்புலையும் ஆத்மாலையும் உறிஞ்சுக்கிட்டு வரவேண்டிய நித்திய நரகங்களை உறிஞ்சுக்கிட்டு முடிந்தது, முடிந்ததுன்னு சொன்னாரு. இது யார்? மனிதர்களுடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட பாடுகள், இதுதான் அந்த பட்ட பாடுகள் இல்லைங்களா? அவர் நமக்காக நம் பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டதுனால் நமக்காக அவர் சாபம், அந்த சாபங்கள்லாம் அவர் மேல ஓடி போச்சு. அவரையே சாபமாக மாறி மாறி அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின் தண்டனை அவர் வாங்கி பாவம் செய்கிறவன் மறிக்க வேண்டும்னு பிரமாணம் சொல்லுது. அதனால சாதாமை உள்ள தேவன் செத்தார், அன்னைக்கு செத்து அவர் தன் உயிரை கொடுத்தார். உயிரை கொடுத்து அவருடைய பாடியை எடுத்து இதுல வச்சாங்க, டூம்ல வச்சாங்க இல்லைங்களா, கல்லறையில. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களின் சாபத்தை நியாயப்பிரமாணத்தின் கீழே நியாயப்பிரமாணத்தின் சாபத்துல நம்மளை நீக்க வேணும்னு கடவுள் அவருடைய கொஞ்சம் கூட விடல, ஸ்பேரே பண்ணல. அவருடைய ஆக்ரோஷத்தை அவருடைய பகை தீரன்னுவாங்க, பகை தீர எவ்வளவு பகை நம்ம மேல நித்தியமா உன்னை பண்ற பாவத்துக்கு எவ்வளவு பகை நித்தியமா தண்டிக்கணும்னு கடவுளுக்கு பகை இருந்துச்சோ அதை இயேசு மேல தீர்த்துட்டார். கொஞ்சம் கூட உக்கில, கொஞ்சம் கூட ஸ்பேர் பண்ணல. ஏதாவது ஒரு டிராப் நம்ம செய்யற பாவத்துக்கு பகை தீராம இருந்துச்சுன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த தீர்க்கணும், அந்த பகையில மத்திய ஸ்தலத்திலேயாவது வச்சு நம்மளை தீர்த்துக்கணும். அது எல்லாத்தையும் பகத்தீர இயேசு மேலே கொட்டிட்டேன். பாடி அந்த பாடுகளை நம்ம என்ன சொல்றது, அவருடைய இடி முழக்கம் அதனோட சுனாமி மாதிரி கோபாக்கியின் அலைகள் அவர் மேல் பாய்ந்து வந்து அந்த பாவமறியாத தேவனே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், இயேசு கிறிஸ்து மாய பிரமாணத்தின் சாபத்தில் நம்மளை நீங்களாக்க அவர் சாபமானார், சாபமானார், முடிந்ததுன்னு அவர் சொல்லி அந்த இதை முடிச்சாரு. அதுக்கு ஆமேன் சொல்லும்படிக்கு பிதா என்ன பண்ணாரு, மூன்று நாள் அவரை உயிரோடு எழுப்பினார். அது ஊர்ஜிதப்படுத்தும்படிக்கு மெய்யாகவே என் பாவத்தின் தண்டனை எல்லாம் முடிஞ்சிருச்சா, ஆமா, அதுக்கு என்ன கேரண்டி, இயேசுவை உயிரோடு எடுத்து பிதா காட்டுறாரு இந்த பலி எனக்கு போதும், நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், இந்த பலியை நான் ஏற்றுக்கொண்டேன், என் குமாரனை நம்பி வருகிறவர்களுக்கு மீட்பு உண்டு, மீட்பு உண்டு. அதான் கலாத்தியர் மூணுக்கு திருப்பி போவோமே, அவர் ஸ்திரீக்கு பிறந்து, ஸ்திரீன் பிறந்து நியாயப்பிரமாணத்தின் கீழ் பிறந்து பரிபூர்ணமான நீதியை நமக்கு சம்பாதித்தது மாத்திரம் இல்லை, அவர் ஆக்டிவ் ஒபீடியன்ஸ்ல அவருடைய பாசிவ் சஃபரிங் நியாயப்பிரமாணத்துல நம்முடைய பாவங்களை தன்மேல் சுமந்து பாடுபட்டார் நம் சார்பாக. இதெல்லாம் ஏன் செய்தார், ஏன் செய்தார், அந்த வசனம் என்ன சொல்லுது, அந்த தமிழ்ல திருப்பி திருப்பி வருது, நாலாவது வசனத்தில், நாம் புத்திர ஸ்வீகாரத்தை அடையும் படிக்கு. இதெல்லாம் இயேசு ஏங்க பிறந்தார் ஸ்திரீக்குள்ள, ஸ்திரீயின் மூலமாக ஏங்க இவ்வளவு பாடுகள் பெற்றார், கெத்செமனே, கபத்தா, கொல்கத்தா, ஏன், நாம் புத்திர ஸ்வீகாரம் அடையும் படிக்கு, நாம் புத்திர ஸ்வீகாரம் அடையும் படிக்கு. பாருங்களேன், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்முடைய புத்திர ஸ்வீகாரம் எவ்வளவு விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சாக்கியம், ஒரு ஸ்தானம், அதை பற்றிய எந்த அறிவு உணர்வாவது நமக்கு இருக்கா, வாட் அ க்ளோரியஸ் ப்ரைஸ், எவ்வளவு காஸ்ட், எவ்வளவு காஸ்ட், எவ்வளவு நன்றி கட்டத்தனம், எவ்வளவு மோசம், அந்த ஸ்வீகாரம், அந்த புத்திர ஸ்வீகாரம்ன்ற ஒரு ஸ்லாக்கியம், அதனோட ஆசீர்வாதத்தை பத்தி அக்கறையே இல்லாம இருக்கிறது, இவ்வளவு வேலை அதுக்காக கொடுக்கணும், அதுக்கா இயேசு ஏன் இவ்வளவு பாடுபட்டார், நாம் புத்திர ஸ்வீகாரம் அடையும் படிக்கு, சோ தட் காட் அடாப்ட், நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக அவர் தத்தெடுத்து கொள்ளும்படி, அதுதான் மீட்பு அடைந்ததனுடைய நோக்கம், அதான் அது நோக்கம், எவ்வளவு குருடு, எவ்வளவு அறியாம, இதனோட ஸ்டேட்டஸ், இதனோட அடையாளம் தெரியாம நான் ஒரு கிறிஸ்தவன், நான் இயேசுடைய பாடுகளை நம்புறேன்னு நான் சொல்லிட்டு வாழ்றது, அவர் செஞ்சதையா இதுக்காகத்தான், இந்த நிலையை நீ அடைவதற்காகத்தான், இந்த நிலையை நீ அனுபவிப்பதற்காகத்தான், இந்த நிலையை ஆழமா உணர்வதற்காகத்தான், நீ புத்திர ஸ்வீகாரம் ஆகும்படியாக, எவ்வளவு முக்கியம் பாருங்களேன், கிறிஸ்து இவ்வளவு பெரிய காரியத்தை வாங்கினது அதற்காகத்தான். இந்த ரிஃபார்மர்ஸ் வந்து நிறைய நேரங்களில் ஜஸ்டிஃபிகேஷன் தான் உச்சகட்ட ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நீதிமான் ஆக்குதல் தான் உச்சகட்ட ஆசீர்வாதம். ஏன், ஏன்னா அவங்க கேத்தலிக் விரோதமாக போராடும் போது விசுவாசத்தினால் நீதிமான், விசுவாசத்தினால் நீதிமான், ஆமாம் அது பெரிய ஆசீர்வாதம் தான், ரெஃபர்மேஷன் கூக்குறலே அதுதான் இருந்துச்சு, ஆனால் அதை விட உயர்ந்த ஆசீர்வாதம் புத்திர ஸ்வீகாரம், புத்திர ஸ்வீகாரம் அதை விட உயர்ந்த ஆசீர்வாதம். ஏன், நீதிமான் ஆக்குதல்ல தேவனை ஒரு நீதிபதியாக பார்த்து அந்த நீதிபதி நம்மளை நிரபராதின்னு அறிக்கை தான் செய்யறாரு, ஆனா புத்திர ஸ்வீகாரத்துல அந்த தேவன் நம்முடைய தகப்பன மாறி நம்முடைய பிள்ளையாக நம்மளை பார்க்கிறாரு. எது பெருசு, எது பெருசு, தேவனோ நீதிபதியா பார்க்கறது, அவர் நீதிபதியா நம்மளை இது பண்றது, கம்பேரிட்டிவா சொல்றேன், நீதிமான் ஆக்குதல் நம்ம குறைப்படுத்தல, ஒரு ஒப்பிட்டு பார்க்கும்போது இல்லைங்களா, ஒரு ஒரு குற்றவாளி ஜட்ஜு, ஜட்ஜு இருக்கிறாரு, அவர் உன்னை நிரபராதின்னு தீர்த்துடுறார், நிரபராதி நீ போகலாம் பாடி, சந்தோஷமா அவருக்கு முன்னாடி போகலாம், போயிட்டு அவரை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, அவர் எனக்கு தண்டனை கொடுப்பாரு, ஆக்கினைக்கு தீர்ப்பாருன்னு பயப்பட வேண்டியதில்லை, போய் ஹலோ சார், அவர் யூ, குட் மார்னிங், தேங்க்யூ சார்னு சொல்றது பெருசு தான், பெருசு, வெரி கிரேட், யோசிச்சு பாருங்க, அவர் என்னை தீர்க்கணும், என்ன நிரபராதின்னு சொல்லிட்டார், அதோட அதே ஜட்ஜு கிட்ட போய் அவரை போய் கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்து கொடுத்து தேங்க்யூ டாடி அப்படின்னு சொல்றது பெருசா, எது பெருசு, அடாப்ஷன், ஒப்பிட்டு பார்க்கும்போது தி ஹையஸ்ட் பிரிவிலேஜ் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் உச்ச கட்டமே மகவேற்பு, மகவேற்பு, அது ஒரு ஃபேமிலி ஐடியா. ஏன், ஒரு விதத்துல ஜஸ்டிபிகேஷன், நீதிமான் ஆக்குதல் செய்யறது, நீதிமான் ஆக்குதலே ஒரு மகவேற்புக்கு ஒரு சாதனம் தான். ஏன் ரைச்சஸா டிக்ளேர் பண்றாரு, டிக்ளேர் பண்ணலன்னா அவனை பிள்ளையா அவர் தத்தெடுத்துக் கொள்ள முடியாது, உன்னை டிக்ளேர் பண்ணதே அவர் பிள்ளையா தத்தெடுத்துக் கொள்வதற்காகத்தான், அந்த உச்சகட்ட ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் உன்னை நீதிமானாக செய்தார். ஓகே, இந்த வைடு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. பிதாவுடைய நோக்கம் எபேசியர்ல சொல்லுது, நம்மளுக்கு அவர் தெரிந்து கொண்டது மீட்பின் திட்டம் செஞ்சதே அவர் பிள்ளைகளா தத்தெடுத்துக்கணும். இந்த வசனம் கலாத்தியர்ல நமக்கு சொல்லப்படுது, அவரு இவ்வளோ ஸ்திரீயின் பிறந்து நியாயப்பிரமாணத்தின் கீழே பாடுபட்டு நமக்காக சாபமானதே நாம் பிள்ளை பெரு தத்தெடுத்து கொள்ளப்படணும். அது இயேசு பிதா இந்த நோக்கத்தோடு அவர் திட்டம் பண்ணியிருந்தா, இயேசு கிறிஸ்து இதைத்தான் சிலுவையில வாங்கியிருந்தா, பரிசுத்தாவியானவர் அந்த அப்ளை பண்ண வரும்போது, ஒரு பாவியுடைய வாழ்க்கையில சுவிசேஷத்தை அறிவிச்சு அவனை காப்பாற்ற வரும்போது இதுதான் அவர் நோக்கமா இருக்கணும். அதுதான் அவருடைய நோக்கமா இருக்கிறது. பாருங்களேன், அதை மூணு பங்காக நம்ம வேதத்துல பாக்குறோம். நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய கடந்த காலத்துல, நம்ம நிகழ்காலத்துல விசுவாசிகளாக வாழும் போது, நம்ம வரப்போற மகிமைப்படும் போது, இது மூணுலையும் பரிசுத்தாவி என்ன செய்யறாரு தெரியுமா? இதுதான் அவருடைய பர்பஸா இருக்கு, இதுதான் அவருடைய பர்பஸா இருக்கு. பாருங்களேன், முக்கியத்துவத்தை பாருங்களேன். ஒன்னு யோவான் ஒன்னு, ஒன்னு யோவான் இல்ல, ஜான் காஸ்பல். நம்ம விசுவாசம் துவக்கம், நம்ம விசுவாசம் ஆரம்பிக்கும் போது உடனடியா நமக்கு கிடைக்கிற ஸ்லாக்கியம் பரிசுத்தாவி என்ன கொடுக்கிறாரு படிங்க. ஒன்னு பண்ணுங்க,
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை வீட்டுக் கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
அவர்கள் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேரோ அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்தார், ரைட்டை கொடுத்தார் இல்லைங்களா? அவர் விசுவதான் ஆரம்பம், விசுவாசம். விசுவாசம்னு அது கூட நம்ம சொல்லணும். நம்ம ஊரில் ஈஸி பிலிவிசம், அதனால தான் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பயங்கரம் ரட்சிப்பு, இவ்வளோ மகிமையானது. பிதாவே நித்தியமெல்லாம் திட்டம் செய்து தன்னுடைய இவ்வளோ தன்னுடைய குமாரனை அனுப்பி, இவ்வளோ பாடுபட்டு, இவ்வளோ தன் நியாயப்பிரமாணத்தின் கீழப்பட்டு, கொடுக்காத விலையை கொடுத்து இப்படி ஒரு ரட்சிப்பை அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருந்தா, பரிசுத்தாவி இங்க அந்த அப்ளிகேஷன் பண்ண வரும்போது, ஒருத்தனை காப்பாற்ற வரும்போது அவனை சும்மா ஒரு சைன் போட வச்சுட்டு பிலீவர் ஆக்கிடுறதா? அவனை சும்மா ஒரு ஞானஸ்தானம் எடுக்க வச்சுட்டு அவன் விசுவாசி, அதான் விசுவாசி. ஒரு மதம் மாற்ற வச்சுட்டு ஒரு விசுவாசி, சில பேர் அதான் கன்வெர்ட் ஆகிட்டா நான் ஒரு விசுவாசி. அதுவா அப்போ பரிசுத்தாவி செய்வார்? இவ்வளோ திட்டம் நித்தியத்தில் பண்ண திட்டம், இவ்வளோ குமாரன் காலத்தில் நிறைவேற்றின திட்டம், அதை பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள அப்ளை பண்ணும்போது எவ்வளோ புரட்சிகரமான ஒரு மாற்றம் ஏற்படணும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஞானஸ்தானம் எடுத்தா நீ ஒரு விசுவாசின்ற, நீ ஒரு சைன் போட்ட எங்கேயோ கை தூக்குன்னு, அப்படிதான் இப்பெல்லாம் ஈஸி பிலீவ்ஸ்னாலாம் விசுவாசி. எதை வச்சு சொல்ற விசுவாசி? பரிசுத்தாவி ரட்சிப்பை அப்ளை பண்ண வரும்போது, விசுவாசத்தை கொடுக்கும்போது ஒரு மறுஜன்மத்தை கொடுக்குற, இன்னமே ஒரு ஓவர், இன்னமே நான் எனக்காக வாழ்ந்த சுயத்துக்காக பாவ வழியில வாழ்ந்த இன்னமே அந்த வாழ்க்கை ஓவர். பரிசுத்தாவி எப்படி தாங்க வந்து எனக்காக இயேசு இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்கும் போது இன்னமே வாழ்வது அவருக்கு தான். இன்னைக்கு பாட்டில் பாடணும் இல்லையா, உண்மை போல் யாருண்டு இயேசுவே, உண்மை போல் யாருண்டு. அந்த வேலை உங்களுக்கு நடக்கலைன்னா சும்மா விசுவாச பத்திலாம் பேசாதீங்க. அந்த உறுதி உங்களுக்கு வரலன்னா சும்மா விசுவாசியெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம இவ்வளோ பெரிய மீட்பு ஹோலி ஸ்பிரிட் எங்களை அப்ளை பண்ணியிருக்கிறாரு, ஆனால் என் வாழ்க்கையில் நான் அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். பழைய வாழ்க்கை தான் இன்னும் ஓடுது, இன்னும் பாவ வாழ்க்கை தான், ஆனால் நான் ஒரு விசுவாசி. மீட்பின் திட்டத்தையே கேவலப்படுத்துற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கலாமா? யோசிச்சு பாருங்களேன், நான் விசுவாசின்னு சொல்லிக்கிட்டேன், இவ்வளோ பெரிய திட்டத்தையே நம்ம அவமதிக்கிற மாதிரி கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு விசுவாசம் என் வாழ்க்கையில் ஏதோ மாறா, ஏதோ மாறல, அப்படியே தான் இருக்கு. அப்படி இல்லை, உண்மையாகவே கிறிஸ்துவ தேவனுடைய இந்த பணியினுடைய பாதிப்பு என் வாழ்க்கையில் ஏற்பட்டதுனால், அவர்கள் மாம்சத்தினால் அல்ல, மனிதனுடைய சித்தத்தினால் அல்ல, தேவனால் பிறந்தவர்கள். அந்த அடுத்த வசனம் சொல்லுது இல்லைங்களா, தேவனால் பிறந்தவர்கள். அவர்கள் கிறிஸ்துவை, தேவனுடைய முகத்தில் கிறிஸ்துவை பார்த்து, கிறிஸ்துவடைய முகத்தில் தேவனை பார்த்து ஒரு புரட்சிகரமான வாழ்க்கை அவங்களை ஏற்பட்டுச்சு. பரிசுத்தாவை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது? புது வாழ்க்கை கொடுக்கும்போது விசுவாச ஆரம்பத்தில் முதல் ஸ்லாக்கியம், அதிசயமான ஸ்லாக்கியம், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். That is the first blessing in redemption applied. Meet Galatians 3:22. நீங்க எடுக்க வேண்டியது நானே படிக்கிறேன். நாம் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன, முதல் அப்ளிகேஷன் என்ன, எதை பிதா நோக்கத்தோடு திட்டம் பண்ணாரோ, எதற்காக கிறிஸ்து அந்த பாடுகள் பட்டாரோ, அது நமக்கு கிடைக்கல. அதான் வேதம் நமக்கு சொல்லிச்சு, மார்வலஸ் ஒர்க் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். எங்கேயாவது நம்ம அடாப்ட் பண்றோம்னா லீகலாக தான் நம்ம மனுஷங்க அடாப்ட் பண்ண முடியும் இல்லைங்களா. இப்போ பேப்பர் சைன் பண்ணி அந்த பிள்ளைய நம்ம ஏற்று டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணி அந்த பிள்ளைகள் நம்மளுடைய பிள்ளைகளாகிடுது. ஆனால் இயற்கையாக ஜெனட்டிக்கலாக அந்த பிள்ளைகள் நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஆனால் தேவன் ஒரு ஸ்டெப்பு அடாப்ஷனில் முன்னாடியே போயிட்டார். என்ன பண்ணார், அவர் வெறும் லீகலாக நமக்காக நீதியை சம்பாதித்து லீகலாக சைன் பண்ணி நம்மளை அடாப்ட் பண்ணது மாத்திரம் இல்லை, தன்னுடைய வித்தே நமக்குள்ளே புகுத்தி, நம்ம தன்னுடைய வித்து நமக்குள்ள வரும்படிக்கு மறு ஜென்மத்தினால நமக்கு புது ஜென்மத்தை கொடுத்து அவருடைய இயற்கை, அவருடைய குணாதிசயம், அவருடைய போலிகள் நம்மள இருக்கும்படி அவருடைய வித்தே நமக்குள்ள நினைச்சு வச்சுட்டார். அதுக்கு பேர் தான் மறு ஜென்மம். பரிசுத்த அவருடைய ஆவியை நமக்குள் குடி வந்து உண்மையாகவே, வெறும் லீகலா இல்லை, வெறும் டிரான்சாக்ஷனா இல்லை, உண்மையாகவே இயற்கையாகவே தேவனால் பிறந்தவர்களா நாம் மாறும்படிக்கு அவர் வித்தே நமக்குள்ள வந்துருச்சு. வித்தே அதாங்க மறுஜென்மம், அதாங்க தேவனுடைய பித்தர்கள் பிளான்டு ஸ்பீட், அவருடைய ஆவியை நம்மள, கடவுளுடைய குணாதிசயங்கள், கடவுளுடைய பேச்சு எண்ணம் பாவனைகள் நம்மள இருக்கும்படி அவர் வித்தே நமக்குள்ள வரும்படிக்கு இயற்கையாகவே உண்மையாகவே தேவ பிள்ளைகளா நாம் ஆகும்படி அவர் பண்ணியிருக்கிறார். அதனாலதான் சில பகுதிகள் 1 யோவான் 29 பாருங்களேன், அந்த வசனங்கள்லாம் இப்பதான் புரியும் நமக்கு. 1 யோவான் 2:29 அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதி செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவர் என்று அறிந்திருக்கிறீர்கள். அவர் நீதியா இருக்கிறார் இல்லையா, உங்க அப்பா அம்மா தானே நீயா இருக்கணும். அவர் நீதியா இருக்கிறாருன்னா அவர்னால பிறந்து அவர் வித்து உனக்குள்ள வந்திருந்தா நீயும் நீதியா தானே இருக்கணும். உங்க அப்பா குணமே தெரியலன்னா என்ன, நீ எங்க அப்பாவுக்கு பிறக்கலன்னு அர்த்தம். தட் இஸ் த திங் அவர் யோவான் சொல்ற. பாருங்க 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய, ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவர் பரிசுத்தம் என்ற ஒரு கொள்கையின் வித்த பரிசுத்த ஆவியை எனக்குள்ள குடி வச்சிருந்தார்னா நான் பாவம் செஞ்சேன்னா சந்தோஷமாவே என்னால் இருக்க முடியாது. எனக்குள்ள அந்த வித்து விடாது, என்ன அந்த புது ஜீவன் என்ன விடாது, என்ன நிம்மதியாவே இருக்க விடாது. பாவம் செய்ய மாட்டான்னா பாவத்தில் அவன் தொடர மாட்டான், பாவத்தை ஒரு பழக்கமாக அவன் வச்சுக்கவே மாட்டான். மறுபடியும் பிறந்தவன் தொடர்ந்து பாவம் செய்யறது வழியே இல்லை, அவனால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. முகம் மாறி தான் இருக்கும், வயதனையாக தான் இருக்கும், அதுலேருந்து வெளியே வந்தால் தான் அவனுக்கு நிம்மதி. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய, ஏன் வித்து அவனுக்குள் இருக்கிறது தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். பாருங்களேன் அந்த தொடர்ந்து அந்த வசனம், இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் பிசாசின் பிள்ளைகள் வெளிரங்கம் ஆகிறது. பாவம் செய்கிற எவனும் தேவனால் பிறந்தவன் அல்ல. எப்படி சொல்றாரு பாருங்க யோவான், இதுதான் வித்து அவருக்குள்ள இருக்கு. ஜஸ்டிபிகேஷன் நமக்கு உரிமையை தேவனுடைய பிள்ளைகளாக கொடுத்து கொடுக்கும் போது மறுஜன்மம் நமக்கு அதனோட பிறப்பு சுதந்திரத்தை நமக்கு கொடுக்குது. ஏன்னா அவருடைய வித்தே நமக்குள் வந்து அவருடைய குடும்பத்தில் நாம் பிறந்தவர்களாக, அவருடைய இயற்கை அவருடைய பாவனைகள் இருக்கிறவர்களாக நாம் மாறிப்போம். கிறிஸ்தவ ஓகே, இது ஆரம்பத்தில் ஓகே, கிறிஸ்தவன் தொடர்ந்து வாழுகிற வாழ்க்கையில் எப்படி, பல வசனங்கள் பல பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் அதெல்லாம் ஒன்றும் எடுக்க முடியாது. அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையை அதை நம்ம கரெக்டாக வாழணும்னா, தேவனுக்கு பிடிச்ச மாதிரி தேவன் விரும்புகிறபடி வாழணும்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள்ன்ற சுதந்திரத்தை புரிந்து தேவனுடைய பார்வையில் தேவன் என் தகப்பன், நான் அவருடைய பிள்ளை என்றதை நம்பி அது அவரை பிரியப்படுத்தணும், அவரை கனப்படுத்தணும், அவரை பிரதிபலிக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை உணர்ந்து அதனோட வெளிச்சத்தில் வாழும்போது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். அதை நினைச்சு தான் பிதா மீட்பில் திட்டம் பண்ணார், அதை நினைச்சு தான் அதுக்காகத்தான் கிறிஸ்து வந்து மறித்தார், அதனால தான் பரிசுத்தாவி நம் மறுஜன்மம் கொடுத்து அவர் பிள்ளைகளை ஆக்கியிருக்கிறார். அந்த ஸ்லாக்கியத்தை உணர்ந்து அதனோட பல இம்ப்ளிகேஷன்ஸை உணர்ந்து அதனோட வெளிச்சத்தில் வாழ்ந்தா தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முடியும். அது பல வசனங்கள் இருக்கு, நம்ம அடுத்த தொடர்ந்து படிக்கும்போது பார்க்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையை, நான் தேவனுடைய பிள்ளை, எங்கள் அப்பா என்னை பார்க்குறாரு, பரமபிதா என்னை பார்க்குறாரு, என்னை நீதிபதியாக இல்லை, என்னை பார்க்குற என் தகப்பன், என்னை நான் தப்பு செய்யும்போது தண்டிக்கிறவர், நான் நல்லது செய்யும்போது பிரியப்படுறவர், ஆசீர்வதிக்கிறவர், அவரை பிரியப்படுத்தணும். The outworking of this relationship is Christian life. இதனோட வெளிவரங்கமான வெளிப்பாடு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஓகே, கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த மகிமைப்படுத்துதல் எப்படி முடியுது? ஆரம்பத்தில் நம்ம பிள்ளையா தத்தெடுத்துப்படுறோம், வாழும்போது பிள்ளை தத்தெடுப்பில் தான் வாழ்ந்தா ஒழுங்காக வாழ முடியும். மகிமைப்படுத்துதல் என்ன நடக்குது? கலாத்தியர் 8 எல்லாம் படிக்க வேண்டியதில் 23 படிங்க. ரெண்டாவது பிரசங்கம் கடைசியில் வந்துட்டோம் இல்லையா? 8:23.
அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாக்கிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம்.
நமக்குள்ள தவிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளா நம்ம வாழும்போது அதனோட முழுமையான ஆசீர்வாதம், அதனோட முழுமையான சுதந்திரம், அதனோட முழுமையான சாக்கியங்கள் பெற நாம் தவிக்கிறோம். அதனோட மகிமைப்படுத்துதல் என்ன நடக்க போகுது? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற முழுமையான சாக்கியம். நாம் என்ன, யோவான் கூட தான் சொல்ற, இப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆனால் அவர் வெளிப்படும் போது நாம் அவரை போல் இருப்போம். நாம் என்னவா எவ்வளோ பெருசா எவ்வளோவோ சுதந்திரம் இருக்க போது ஒரு மனுஷன் யாருமே பார்க்கல. இட்ஸ் அ க்ளோரியஸ் பிளெஸிங். கடவுளுடைய கிருபையின் அளவை வெளிப்படுத்தக்கூடிய ஆசீர்வாதம் நம்முடைய மகவேற்பில் இருக்குங்க. அது வரப்போகுதுன்ற பாருங்களேன், அதுக்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம், அதுக்காகத்தான் காத்திருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட், இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இன்னைக்கு பந்திக்கு இதை ஒரு ஒரு ப்ரிப்பரேஷனாக, ஒரு முகவரியாக நான் கொடுக்கணும்னு நான் நினச்சேன். கடைசியாக ரெவலேஷனில் பார்த்தீங்கன்னா பல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்கிறார். ரெவலேஷன் 21 பரலோகம் அங்கே அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை, தங்க மாளிகைகள், தங்க ரோடுங்க எல்லாம் இருக்குது. ஆனால் the best is the lastன்ற மாதிரி பெஸ்ட்டை கடைசியில் வச்சு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்களேன் 7 வசனத்தில் என்னங்க பெஸ்ட்டு பரலோகத்தில், உச்சகட்ட ஆசீர்வாதம் என்னங்க பரலோகத்தில்? கடைசியில வருது. ஒரு விதத்துல சொல்ல போனா மற்ற எல்லா மீட்பின் ஆசீர்வாதங்களும் இந்த மகவேற்புன்ற ஆசீர்வாதத்துக்கு நம்மளை கொண்டு வருவதற்கு சாதனங்கள் தான். நீதிமானாக்குதல் எதுக்கு? லீகலா நம்மளை அடாப்ட் பண்றதுக்கு. மறுஜென்மம் எதுக்கு? இயற்கையாக கடவுளுடைய குடும்பத்தில் நாம் பிறப்பதற்கு. பரிசுத்தமாக்குதல் எதுக்கு? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக முழுமையாக மாறுவதற்கு. மகிமைப்படுத்துதல் எதுக்கு? முழுமையாக தேவனுடைய பிள்ளைகளுடைய சுதந்திரத்தை முழுமையாக அடைவதற்கு. எல்லாமே இந்த உச்சக்கட்ட ஆசீர்வாதத்துக்கு போகுது. ஆகவே இதை நம்ம சிந்திச்சு இந்த நேரத்தில் ஆண்டவர் அறியாதவங்க நீங்க இருந்தீங்கன்னா அந்த ரெகுலேஷன் பாருங்களேன். பிள்ளைகளை பத்தி சொல்லும் போது அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 8 வசனம்,
பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவாரப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூரியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்ய அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார்.
பாருங்களே, யோவான் முடிக்கும் போது அந்த ரெகுலேஷனை பரலோக உச்சகட்ட ஆசீர்வாதத்தை காமிச்சுட்டு நரகத்தின் மிக பயங்கரமான வேதனை அவர் காட்டுறார். இந்த தேவனுடைய பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்களா? இயேசுவை நம்பி அவருடைய பலியை நம்பி உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மறுஜன்மம் நடந்திருக்கா? கடவுளுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய அடையாளங்கள் பார்க்கிறோம், உங்க பாவத்துல தொடர மாட்டாங்க. அந்த மறுஜன்மத்தின் கிரியை உங்களில் நடந்திருக்கா? அது இப்பத்தானங்க உறுதிப்படுத்திக்கணும். அது நடந்திருக்கிறவங்களுக்கு தான் கம்யூனியன். அது நடக்காதவங்க பாருங்களேன் அவிசுவாசிகள், அப்புறம் பயப்படுகிறவர்கள். ஏன் பயப்படுறது? எதுக்கிட்ட வந்துட்டேன்னா அதை இழந்துட போகிறோம், இதை இழந்துட போகிறோம், இதெல்லாம் அனுபவிக்க முடியாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. மனித பயத்தில், அந்த பயத்தில், உலக பயத்தில் வாழுகிற மக்கள் அவிசுவாசிக்கிறவர்கள். இவங்க எல்லாருக்கும் யார் கூட இடம்? மிக அருவறுப்பான சூனியக்காரர்கள், வேசித்தனம், விக்கிற பொய்யர், எல்லாரும் அக்கினியும் கந்தகமும் எரியக்கூடிய அக்கினி கடலில் அடைவார். எல்லாரும் சேர்ந்து சாக்கடை எல்லாம் போற மாதிரி அழிக்கிற இடத்துல அங்கதான் இல்ல, நான் வெறும் அவிசுவாசமா தாங்க இருந்தேன், இயேசுவை நம்பாம கம்மியான கூட நம்பாம தான் வந்து வந்து எடுத்துட்டு போயிட்டேன். நம்பல அவ்வளவுதான், உங்களுடைய இடத்த பாத்துக்கங்க. விசுவாசத்தோடு எடுக்கிறவர்களுக்கு தான் இது தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவிசுவாசமா இதுக்கு வராது. அவிசுவாசத்தினுடைய இடம் இது நரகம். வேற எந்த தப்பும் நீங்க செய்யலன்னா போதும், அந்த ஒரு தப்பு உங்களுக்கு நரகத்தை கொட்டு போயிடும். இதை நினைச்சு நம்ம ஆண்டவருடைய பந்தி கலந்துக்கும் ஜெபம் பண்ணும். நல்ல தேவனே, இந்த பாடத்தின் அதிசயத்தை எங்களுடைய பார்வையை பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். அந்த விசாலமான பார்வை, தேவன் திட்டம், மீட்பின் திட்டத்தில் மீட்பை அடைவது, மீட்பை பழி பயன்படுத்துறதுல அப்ளை பண்ணுறதுலையும் இந்த மகவேற்புன்ற சத்தியத்தை எவ்வளோ மையமாக நீ உங்களுடைய வேதத்தில் காமிச்சிருக்கிறீர்கள். இத்தனை காலம் இதை நாங்கள் அறியாமல் குருடர்களாக இருந்ததற்காக மன்னியும். இதை வெளிப்படுத்திருக்கு, இதை ஆழமா படித்து உணர்ந்து இதோட வெளிச்சத்துல வாழ கற்றுத்தாரும் ஆண்டவர், எங்களுக்கு கிருபையை தாரும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.